ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு காஞ்சி புராணம். வழங்குபவர் திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் 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 ஹரியம் இந்திரன் சந்திராதித்தர் அமரல்ல உரியனின் கொற்றக்கடை தலையார் உணங்கா கிடந்த புரிதருவும் சடை போக முனிவர் எரிதரு செஞ்சடை ஏகம் என்னோனின் திருக்குறிப்பே எரிதரு செஞ்சடை ஏகம் என்னோனின் திருக்குறிப்பே ஆகம்ப தரவணையன் அயன் அரித கரியானை பாகம் பெண் ஆண்பாகமாய் நின்ற பசுபதியே மாகம்ப மறையோதும் இறையோனையே மாகம்ப மறையோதும் இறையோனை மதிர்கட்சி ஏகம் மேயானை என் மனத்தே வைத்தேனேயே மதிர்கட்சி ஏகம்பம் மேயானை என் மனத்தே வைத்தேனே என் மனத்தே வைத்தேனே சைவ சீலத்தில் சைவ ஒழுக்கத்தில் ஒன்றினை குறித்து காஞ்சி புராணம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். காஞ்சி புராணம் ஒரு பொழுதுபோக்கு நூல் அல்ல. சைவர்கள் மேற்கொண்டு ஒழுக வேண்டிய அக புற ஒழுக்கங்களை புராணக்கதை வாயிலாக காஞ்சி புராணம் சொல்லுகிறது. அதில் ஒரு ஒழுக்கத்தை பற்றி விரிவாக காஞ்சி புராணம் பேசுகிறது. அந்த ஒழுக்கத்தை பற்றி நாம் இன்று இருக்கின்றோம். அந்த கதையும் விரிவாக இருக்கிறது. அது பற்றி நம்முடைய சிந்தனை கொஞ்சம் விரிவாக இருக்க வேண்டும். சிவஞான சித்தியார் சைவ ஒழுக்கங்களில் சைவ சீலத்தில் இரண்டினை வலியுறுத்துகிறது, ஒரு பாட்டில் வலியுறுத்துகிறது. வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது என்று சித்தியார் சொல்லுகிறது. வாழ்வெனும் மையலை விட்டு நீங்குதலும் தாழ்வெனும் தன்மையாகிய மெய்யன்போடு வாழ்தலும் சிவநெறியின் அடிப்படை ஒழுக்க சீலம் என்பது. இடையில வருவது வறுமையாம் சிறுமை தப்பி. இந்த ஒழுக்கத்தை அது தாழ் வாழ்வனும் மையில் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு வாழ்கின்ற இந்த ஒழுக்க சீலத்தை காஞ்சி புராணம் ஒரு கதையின் வாயிலாக விரிவாக விளக்கின்றது. வாழ்வெனும் மையன் என்ற மையல்னா மயக்கம், வாழ்வு அப்படின்னா ரொம்ப பல பேர் புகழும்படியாக வாழ்கின்ற உலக வழக்குலையும் ஒருத்தர் பார், அவனுக்கு வந்த வாழ்வை பார், புதுசாக ஒருத்தனுக்கு நல்ல செல்வாக்கு பிடிச்சு வந்தேன்னா அவனுக்கு வந்த வாழ்க்கை பார் என்று சொல்கிறோம். அந்த வாழ்வினும் மையல் குலம், இளமை, கல்வி, செல்வம், அதிகாரம், இவற்றால் வரக்கூடிய கர்வம், அகந்தை, செருக்கு, அதுதான் வாழ்வு. அதிகாரத்தில் புகழும் அடங்கும். குலம், நான் இந்த பிறம் நான் இன்ன ஜாதியில் பிறந்திருக்கேன், இன்ன குலத்தில் பிறந்திருக்கிறேன் என்பது குலம். இளமை, கல்வி, செல்வம், அதிகாரம், இவற்றால் வரக்கூடிய செருக்கு. இதில் குலம், இளமை ஆகியவற்றால் வரக்கூடிய அகந்தையை விட்டொழிந்தாலும் கல்வியாலும் புகழாலும் தோன்றக்கூடிய செருக்கை விட்டொழித்தல் மிக மிக கடினம். எல்லாம் துறந்த முனிவரானாலும் அவனுக்கு முனிவருக்கு பொருள் போகமெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அப்படி எல்லாம் துறந்து விட்ட முனிவர் என்றாலும் கூட அவங்களும் புகழ்ச்சி விரும்புகிறார்களே இருப்பார்கள். இவருடைய தவம் தேயது, இவருடைய கல்வி தேயது என்று பலரும் பாராட்டும்படியாக அந்த புகழ்ச்சியை விரும்புவார்கள். அந்த எல்லாரும் பாராட்டக்கூடிய அந்த புகழ்ச்சி இருக்குது, அந்த புகழ்ச்சியில் அவருக்கு இருக்கக்கூடிய விருப்பம் இருக்கிறது, அதுதான் அவர் தடுக்கி விடக்கூடிய முதற்படி என்பது. அதில் விழுந்தா அப்புறம் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படிப்பறிவு அதிகமாக ஆக, ஒருத்தர் நிறையா படித்து படித்து அந்த அறிவு அதிகம் அதிகமாக ஆக அவனுக்கு ஒரு கர்வம், தன்னுடைய கல்வி தன்னுடைய அறிவை பற்றி ஒரு கர்வம் தோன்றும். அதனை சாத்திரங்கள் வித்யா கர்வம் என்ற வடசொல்ல சொல்லும். அது வித்தையினால் பிறர் பாராட்டும் போது அந்த பாராட்டுகின்ற புகழரால் அந்த கர்வம் தோன்றும். அந்த வித்யா கர்வம் தோன்றும் போதே அடக்கணும். அது இல்லாத கூட என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது கடினப்படும். அப்புறம் அதை நீக்குவது என்பது அறியாது. அந்த கல்வி காதி மோதி வாதாடுவதற்குத்தான் பயன்படும், ஆன்ம லாபத்திற்கு அது பயன்படாது. நம்முடைய அறநூல்கள் வித்யா கர்வம், புகழாசை என்ற தலக்கணம் வந்துவிடாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என விதிக்கின்றன. மணிவாச பெருமான் சொல்லுவார், கல்வியினும் பல்கடற் பிழைத்தும். அந்த கல்வி ஆகிய பல்கடலை அதை அனுபவிக்க தொடங்கினா அதுக்கு எல்லையே இல்லை, படிச்சுட்டே இருக்கணும். அது படித்த கல்வி ஆன்மாவுக்கு ஆன்ம முன்னேற்றத்துக்கு பயன்படுதல் வேண்டும். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்ற பழமொழி அந்த வித்யா கர்வம் தோன்றாமல் தடுப்பது. இப்போ அந்த வித்யா கர்வத்தினால தாழ்வனும் தன்மை இல்லாமல் பாவப்பட்ட ஒரு கற்றறிந்தவருடைய கதையை காஞ்சி புராணம் சொல்லுகிறது. அந்த கதையை இருக்கக்கூடிய படலம் சாந்தாசய படலம் என்பது. சாந்தாசய படலம், அது ரெண்டு சொல்லு, ஒரு வட சொல்லு, ஒரு தமிழ் சொல்லு. தமிழ் சொல்லும் வட சொல்லும் சேர்ந்த ஒரு தொகைச்சல், அதோடைய பொருள் நாம் கடைசியில் பார்ப்போம். அந்த வித்யா கர்வத்தால் துன்பப்பட்ட அந்த முனிவருடைய பெயர் வியாசன் என்பது. பராசர முனிவனுடைய திருக்குமாரர் வியாசன் என்ற பெயருடையவர். நான்கு வேதம், பதினெண் புராணங்கள் முதலியவற்றை வகைப்படுத்தி வேத கல்விக்கு தலைவராக விளங்குபவர் என்ற புகழினையும் அடைந்தவர். அவர் அந்த கொடிய பாதக கலியுகம் வரப்போகிறது என்று அறிந்தார். கலியுகத்தில் பல துன்பங்கள் உண்டு, அது சமய வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் பெருந்துன்பம் வரும். எனவே அந்த கலியினுடைய கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டும் என்று நினைத்து அது கங்கைக்கரையில் உள்ள காசியே அந்த பாதுகாப்பான இடம் என்று தெளிந்தார். அப்புறம் காசிக்கு வந்தார். காசி அடைந்து அங்கே மாதவம் செய்து கொண்டு இருந்தார். காசியிலையும் அவர் வந்தபோது கற்றறிந்த முனிவர்கள் பல தபோதனர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த தபோதனர்கள்லாம் வியாசன் காசிக்கு வந்திருப்பதை அறிந்து எல்லாரும் கூடி வந்து வியாசனது திருவடியை வணங்கி ஒரு வேண்டுகோள் கொடுத்தார்கள். ஏகனே, நீங்கள் வேதத்தை வேத கடலை கடந்து அதையெல்லாம் திரட்டி நான்கு பிரிவாக பிரித்து வகுத்திருக்கிறீர்கள். 12 புராணங்களையும் வகுத்திருக்கிறீர்கள். முற்றக்கற்றவர்கள், இப்போ எங்களுக்கு ஒரு ஐயம், இதை தெளிவாக்குதல் வேண்டும் என்று கேட்டார்கள். இங்கே எமக்கினி என்னது ஐயம்? மறைமுடிவு இது, இதுதான் வேதத்துடைய உட்பொருள் என்று நீங்கள் தெளிவாக எனக்கு உணர்த்த வேண்டும் என்று வேண்டினார்கள். அவர்களுக்கு வியாசமுனிவர் ஸ்ருதி, 12 புராணங்கள், வேதம், வேதாங்கம், நியாயம், மீமாம்சை, ஆயுர்வேதம், வில்வேதம், காந்தர வேதம் எல்லாத்தையும் சொன்னான். அந்த கற்றுத்தவர் தவணர்கள் இத்தனை கேட்டபோது அவங்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிற்று. அதனால் அவங்க வியாசர்கிட்ட மறுபடியும் வேண்டுகோள் வைத்தார்கள். இது வந்து எங்களுக்கு இந்த விரிவான நாங்களாம் உணர்ந்து கொள்ள முடியாது, அதனால் ஒரே வார்த்தையில் தெளிவும் உறுதியும் நாங்கள் அடையும்படியாக சூரியன் முடிவு இன்னது என்று ஒரே வாக்கியத்தில் தொகுத்து உணர்த்தல் வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ வியாசனுக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டது. வந்து கேட்டவங்கள் அந்த முடிவுகளெல்லாம் மறைக்கல்வி மிக்கவர்கள், தபோதனர்கள், தவ வலிமை தவத்தையே செல்லுமாக உடையவர்கள், நல்ல கல்வி கேள்வி உடையவர்கள், வேதத்தை நன்கு பயின்றவர்கள், வேதாங்களை பயின்றவர்கள். இப்படிப்பட்ட அறிவாளிகளாகிய சான்றோர்களே தன்னிடம் வந்து இப்படி ஐயந்தெளிய வந்திருக்கார்களே, அப்போ அவங்கள காட்டிலும் நாம் அறிவு அதிகமாக இருப்பதனால தான் அவங்க நம்மகிட்ட வந்து சந்தேகம் கேட்கிறார்கள் என்று ஒரு மயக்கம் அவனுக்கு தோன்றியது. அதை காஞ்சிபுராணம் மருளில் மூழ்கிய சிந்தையன் ஆகினான் என்று சொல்லுகிறது. மருள் என்றால் மயக்கம், மயக்கக்கடலில் மூழ்கிய சிந்தையன் ஆகினான். அவனுக்கு வித்யாகர்வம் வந்து சேர்ந்துருச்சு, அவனுக்கு கல்வியில் செருக்கு கர்வம் வந்து சேர்ந்து விட்டது. கல்வி செருக்கு வியாசனுடைய கண்ணை மூடியது. முன்பு அது வேத பரா வியாசன் அந்த முனிவர்களுக்கு நூலெல்லாம் சொன்ன முற்காலத்தில் முதல்ல சொன்ன பொழுது, அது பல நூலையும் கற்பித்த பொழுது, சிவபெருமானே பரபிரம்மம், சிவனே வேதமைப்பொருள் என போதித்தான். அப்போ முன் அப்படி போதித்தவன் இப்போ மாறாக என்ன சொன்னான், எப்படி ஆராய்ஞ்சாலும் நாராயணனே பரபிரம்மம், நீ எந்த விதத்தில் எந்த லாஜிக்கில் எந்த வைத்து கொண்டு சொன்னாலும் கூட நாராயணன் தான் பரபிரம்மம், அவன் நாராயணன் தான் வேத மெய்ப்பொருள் என அஞ்சாது பொய் உரைத்தான். முன்னே சொன்னதற்கு பின்னே மாறாக பெரும் பொய் உரைத்தான். இதை கேட்ட உடனே அந்த முனிவர்களுக்கு ஒரு அச்சம் தோன்றியது. அது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சுவதற்கு அஞ்சுவது அறிவாருடைய தொழில். இப்போ இந்த வியாசன் இத்தனை கற்றும் கொஞ்சம் கூட பொய் சொல்வதற்கு அஞ்சாமல் இப்படி பொய்கிறானே என்று முனிவர்கள் அஞ்சினார்கள். அதனால் அவங்க வியாசமுனிவனை பார்த்து, நீ இப்பொழுது வேதநூல் உண்மை இன்னதுன்னு அவங்களுக்கு சொல்லுக்கு வாயில வேத மெய்ப்பொருள் நாராயணன்னு நீ சொன்னைய அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு பயம். அதனால அப்படி சொல்லாம நீ இப்போ சொன்ன இந்த சொல்லை, நீ இப்போ சொன்ன வேத நுண்மை என்று சொன்ன இந்த சொல்லை விஸ்வநாதருடைய திருமுன்பு எமக்கு இதனை சொல்ல வேண்டும் என்னால் விஸ்வநாதனாலும் நீ சொன்னீன்னா சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள். இப்போ வியாச முனிவன் அதுக்கு என்ன விஸ்வநாதர் முன்னாலே நான் இதை சொல்கிறேன் என்றனர். முதல்ல சொன்னபோது அது நாராயணனே பரபிரம்மன் சொன்னபோது தான் சொல்லுவது சத்திய வாக்கு என்பது கேட்டபடியாக ஒரு கையை மேலே தூக்கி நாராயணனே பரபிரம்மம் நாராயணனே வேத முதல் என்று சொன்னான். இப்போ விஸ்வேஸ்வரன் முன்னால் வந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அங்கே மூர்க்கத்தனமாக எழுந்து சென்று விஸ்வேஸ்வரனுடைய முன்னிலையிலையும் தன் இரண்டு கரங்களையும் உயர்த்தி சொன்னானா, முன்ன ஒரு கரத்தை உயர்த்தி சொன்னான், இப்போ விஸ்வேஸ்வரன் முன்னால் இரண்டு கரங்களையும் உயர்த்தி நாராயணனே மெய்ப்பொருள் நாராயணே மெய்ப்பொருள் நாராயணே வேதங்கூறும் பரபிரம்மம் என்று ஆவேசமாக இரண்டு கரங்களையும் தலைக்கு மேலே உயர்த்தி அசைத்து அப்படி கையில் அசைத்து நான் தான் தெய்வம் நாராயணன் தான் தெய்வம் என்று அசைத்து கூறினான். அப்போது அதை காஞ்சிபுரம் என்ன சொல்லுது, விச்சை நூல் பல கற்பினும் சிவன் அருள் விரவா கொச்சையோர்தமை விடுவதோ கொடுமல சறுக்கு. எத்தனை நூல் படித்தாலும் நூல் படிக்க படிக்க அது அவனுக்கு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்ற பணிவுடைமை தோன்றுதல் வேண்டும். அதை கற்ற கல்வியினுடைய பயன் என்ன என்றால் பணிவுடைமை. இப்போ ஓதி உணர்ந்தும் பிற குறைத்தும் தானடங்கா பேதையரில் பேதையர் இல் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஓதி உணர்ந்தும் பிற குறைத்தும் தானடங்கா, அந்த தான் அடங்குதல் வேண்டும், கருவி கொள்ளாமல் தான் அடங்குதல் வேண்டும். இப்போ வியாசனுக்கு அந்த அடக்கம் வரல, அதை காஞ்சி புராணம் கொடுமலை செருக்கு என்று சொல்லிருது. விச்சை நூல் பல கற்பினும் சிவனருள் விரவா கொச்சையோர், கொச்சைன்னா தாழ் மக்கள் கீழ் மக்கள், கல்வி கற்றா பரமேஸ்வருடைய அருள் இல்லாத கீழ் மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு உடனே அந்த கொடுமலை செருக்கு வந்து சேரும். இறைவனுடைய அருள்பவர்களுக்கு மேலும் மேலும் பணிவுடைமை உண்டாகுமே ஒழிய கர்வம் வந்து சேராது. அப்போ கர்வம் வந்து சேருவன் அவன் கீழ் மகனாகத்தான் இருப்பான் உண்டார். அதனால் சிவனருள் விரவா கொச்சையோ தமைய விடுவதோ கொடுமலை செருக்கு என்றார். இங்கே கொடுமலம் என்று காஞ்சி புராணம் சொல்லுவது ஆணவமலத்தை, ஆணவமலத்தினுடைய காரியம் செருக்கு, அது அறிவு கண்ணை மறைத்தது. இப்போ வியாசனுக்கு அறிவு கண்ணை மறைத்தது. அதனால் நுண்ணிய நூல் பல கற்பினும் தன் உண்மை அறிவே மிகும் என்ற தெய்வப்பிள்ளையுடைய வாக்கு இந்த வியாசனிடத்தில் இப்போ மெய்ப்பட்டது. அதே காஞ்சிபுரம் அவன் சொன்னதை ஒரு அழகான தொடர காஞ்சிபுரம்னு சொல்லுது. அறிவு போல் அடர்ந்திடும் அறியாமையின் கொடுமையால் வியாசன் இப்படி சொன்னான், அறிவு அடர்ந்தெழும் அறியாமை, அது அறியாமை தான், ஆனால் அது எப்படி அவனுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, அறிவு போல் இருக்குதான். அறிவு போல் அடர்ந்தெடும் அறியாமையின் கொடுமையினால் வியாசன் இந்த பொய்யுரையை பரமேஸ்வரம்னால கூறினான். இப்படி பொய் சொன்னதற்கு விஸ்வநாத பெருமான் கோபம் கொள்ளலை, கோபம் கொள்ளவில்லை. ஏன்னா ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாதவன் விஸ்வேஸ்வரன், அவனுக்கு அடியார்கள் ஆயிரம் பேர் சொல்லி அவன் அழைப்பார்கள். அந்த ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத அவருக்கு ஆயிரம் திருநாமம் அடியார்கள் சொல்லுவார்கள். அந்த ஆயிரம் திருநாமத்தில் நாராயணன்ற பேரும் தன்னுடைய பேரே, அதனால் வியாசன் ஒன்றும் போய் சொல்லலைன்னு மனசுக்குள்ளார பரமேஸ்வரன் புன்சிரிப்போடு சமாப்பட்டு வாழாயிருந்தானா. இவன் கர்வத்தினால சொல்றாங்கிறது தெரியும். அதனால இகழ்ச்சி புன்சிரிப்பு பரமேஸ்வரனுக்கு தோன்றியது. இருந்தாலும் நாராயணங்கிற பேரும் நம்ம பேர் தான் என்று வாளாக இருந்தான். நாராயணன் என்ற முதலிய பெயர்கள் சிறப்பு பெயர்களும் காரணப்பெயராகவும் ஆழ்பெயராகவும் சிவபெருமானையே உணர்த்தும். அதனால் எல்லா பெயரும் நீ கிறிஸ்தவன் சொல்கிற மாதிரி சேவியர் என்று சொன்னாலும் சரி, கர்த்தா என்றாலும் சரி, எல்லாம் பரமேஸ்வரனுடைய குணத்தை குறிப்பு தான். சேவியர் நம்ம எல்லாம் காப்பாற்றுவதும் பரமேஸ்வரன் தான். ஆனால் சேவியர் என்பது காரணப்பெயராக பரமேஸ்வரனை தான் குறிக்கும். எல்லாத்தையும் படைக்கிறவன் பரமேஸ்வரன் தான், கர்த்தாங்கிறது பரமேஸ்வரனை தான் குறிக்கும். அதனால் பரமேஸ்வரன் அதை ஏற்றுக்கொண்டு, ஆனால் அவன் மனசில் வியாசனுடைய மனசை தெரியும். அதனால் புன்சிரிப்போடு வாழா இருந்தான். ஆனால் இதை பக்கத்தில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த நந்தி தேவருக்கு கோபம் தாங்க முடியவில்லை, மிக்க சினம் தோன்றியது. அதை வந்து சாத்திரம் சொல்லும், இந்த சூரியனோட கதிர்களால் விடக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லையா, மேலேருந்து வரக்கூடிய வெப்பம், சூரியன் டைரக்டாக வரக்கூடிய வெப்பம், அதை கூட தாங்கிக்கலாம். ஆனால் அந்த வெப்பம் கடற்கரை மணலில் பட்டு அந்த மணல் கொதிக்கின்ற போது அந்த மணலுடைய சூட்டை தாங்க முடியாது. சூரியனுடைய கதிர்களால் விடக்கூடிய நேரடியாக விடக்கூடிய வெப்பத்தை காட்டிலும் அந்த வெப்பத்திற்கு வாய்ந்த மணலின் வெப்பம் கடுமையாக இருக்கும். அதுபோல தான் அடியாருக்கு வரக்கூடிய கோபம், பரமேஸ்வருடைய கோபத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியும், அடியார்களுக்கு வரக்கூடிய கோபத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் அதை போல் இப்போ நந்தியம் பெருமான் கோபம் வந்தது, வெகுண்டு ஒரு சாபம் விட்டார். நீ பொய் சொன்னான், பரமேஸ்வரனுக்கு முன்னாலே நின்று வேதமை பொருள் நாராயணனே என்று ரெண்டு கரங்களையும் தூக்கி அசைத்து கொண்டு நீ இந்த பொய் சொன்னாய். இப்போ அந்த கை அப்படியே நிற்கட்டும், நீ அசைவின்றி உன்னுடைய கரங்கள் அவ்வாறே நிற்பதாக என்று வியாசமுனிவர் சபித்தார். இப்போ வியாசமுனிவனுடைய ரெண்டு கையும் மேலே நிற்குது, அசையாமல் அங்கேயே நிற்கிறார். அதாவது விஸ்வநாதனுடைய திருச்சந்நிதியில் விஸ்வநாதருடைய வெற்றி துண் போல பரசமயங்களை வென்று, பரசமய கோளரியாக வென்று அந்த பரச அந்த வெற்றிக்கு அடையாளமாக வெற்றி துண் போல வியாசமுனிவன் அங்கே ரெண்டு கரங்களையும் தூக்கிட்டு அப்படியே நின்றான். தூண் போல, கல் தூண் போல நின்றான். நின்னவன் இப்போ மனசில் திருமாலை நினைத்தான், திருமாலை மனசில் நினைத்தான். அப்போ திருமாலங்க தோன்றினார், வியாசனுடைய நிலைமையை கண்டார். இப்போ இப்படி இவன் தூண் போல் நிற்கிறதுக்கு என்ன காரணங்கிறது அவருக்கு திருமாலுக்கு தெளிவாயிற்று. இப்போ அவனுக்கு புத்தி சொல்ல ஆரம்பித்தார், வியாசனே என்ன காரியம் நீ செய்துவிட்டாய், ஆனால் நீ கெட்டதும் இல்லாமல் என்னையும் கெடுத்தாய். நீ பொய் சொல்லி எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, நீ கெட்டதும் இல்லாமல் நீ கெட்டதும் இல்லாமல் என்னையும் கெடுத்தாய். அது குரங்கு தான் கெட்டதும் இல்லாமல் வனத்தையும் கெடுத்ததுன்னு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் நீ என்ன காரியம் விட்டாய், நீ கெட்டதும் இல்லாமல் என்னையும் கெடுத்தாய். வேதத்தின் பரப்பையெல்லாம் ஆய்ந்தெறிந்த உனக்கு அந்த வேதங்கள் உணர்த்திய மெய்ப்பொருள் என்னது என்று தெரியவில்லையே. இந்த அறிவு மயக்கத்தை எத்தனை படித்தோம், இந்த அறிவு மயக்கத்தை நீ எங்கு போய் பெற்றாய், இது படித்த தெளிவில்லை வந்திருக்கணும், ஆனால் உன்னுடைய படிப்பு உனக்கு தெளிவு கொடுக்காமல் ஒரு மயக்கத்தை அல்லவா கொடுத்துருக்கிறது, இந்த மயக்கத்தை நீ எங்கு போய் பெற்றாய் என்று பேச தொடங்கினார். ஏனையாரையும் அறத்துறந்து யாவரும் என்றும் பான்மையில் தியானம் செய்யப்படும் ஒரு முதல்வன் மேன்மையூர் சிவனே என்று அதர்வசிகோபனிஷத் கூறுகின்றது. எல்லாரும் திருமால், பிரம்மா, இந்திரன் மொழிய தேவர்கள் எல்லோரும் மற்ற எல்லாரையும் விட்டு யாரை தியானிக்கிறார்கள், என்ன அறத்துறந்து யாவரும் என்றும் தியானம் செய்யக்கூடிய ஒரு பொருள் மேன்மைகூர் சிவனே என்றல்லவா அதரசிகை உபநிஷத்து கூறுகின்றது. எனக்கு நான் வானமேத்த வைகுந்த வாழ்வு பெற்றதும் ஞான நான்முகன் சத்திய உலகம் நண்டியதும் ஏனை விண்ணவர் தத்தம் வாழ்க்கையை எய்தியதும் இதெல்லாம் ஆண் உயர்த்தவன் அருக்குறி அர்ச்சனை பயனால். இப்போ நான் வந்து வைகுண்டத்துக்கு தலைவனாக இருக்கின்றேன். வைகுண்டத்தில் இருந்து பெருவாழ்வு பெற்று வாழ்கின்றேன். ஞானத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய நான்முகன் சத்தியலோகத்தில் அவன் தங்கி அவன் ஆட்சி செய்து வருகின்றான். இந்திர முதலாகிய ஏனைய விண்ணவர்களும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை அடைந்து சிறப்பாக வாழ்கிறார்கள். இதெல்லாம் ஆண் உயர்த்தவன் ரிஷபக்கொடியை உடையவன். ஆண்னா ரிஷபம், ரிஷபக்கொடி உயர்த்தவன் உடைய அருக்குறியாகிய சிவலிங்கத்தை வழிபட்டதுனால் அல்லவா என்ன. அதனால் நீ என்ன பண்ணணும், அன்னவன் திருவடிகளே சரணமென்றடையமோ. இப்போ நீ இந்த பெற்று கடந்திருக்கிற இந்த கட்டத்தில் நீங்க விலக வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய திருவடிகளையே சரணமென்று நீ அடைவாயாக. அடை அடை என்பது வியங்கோள், அந்த மோ என்பது ஒரு அசைச்சொல். நீ அன்னவன் அந்த பரமேஸ்வருடைய திருவேடிகளையே நீ அடைவாயாக. அப்போ அடைந்தால் இப்போ நாங்கள் பெற்றுக்கிற செல்வது போல நீயும் பெறுவாய். இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலிருந்து நீ மீளப்பெறுவாய். இன்னதாயனின் மயக்கினை விடுமதி. இப்போ இருக்கக்கூடிய உன்னுடைய அறிவு மயக்கம் இருக்குத, இதை விட்டு தொலைண்ணா. இன்றே நீ இந்த அறிவு மயக்கத்தை நீ விடாத போனால் பின்னல் வேணி. வியாசமணிவன் அப்படியே சடைமுடியெல்லாம் தெரித்தவன், அதனால் அவனை பின்னல் வேணின்னு அழைக்கிறார். பின்னல் வேணி நீ கெட்டனை பிறரையும் கெடுக்க உண்ணுகின்றன. வேத பொருள் திருமாலே நாராயணனே என்று சொன்ன பரமேஸ்வரம்னால வெக்கம் இல்லாமல் பொய் கூறியதுனால ஆணவத்தால் பொய் கூறினால நீயும் கெட்டாய். உன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய மற்றவர்களையும் நீ கெடுப்பதற்கு நீ நினைக்கின்றாய் என்று திருமால் வெகுண்டு கோபத்தோடு உரைத்தான். இப்போ கொஞ்சம் தெளிவு வியாசனுக்கு தோன்றியது. திருமால் உரைத்த இந்த மொழிகளை கேட்ட வியாசன் பாயும் ஆழ்வுடை பகவனே பரமென தெளிந்தான். இப்போ அவன் உடனே தங்கிட்ட வந்து சந்தேகம் கேட்ட முன்னிலை பார்த்தாராம். ஒரு வேடிக்கை சுவை வந்து அட பாவிகளே, நீங்களாம் படிச்சிருந்தோம், எங்கிட்ட வந்து சந்தேகம் கேட்டீங்க. எங்கிட்ட இங்கே சந்தேகம் கேட்டதுனால நான் உங்களுக்கு இப்படி பதில் சொல்லி நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொன்னானா. அறிவு தெளிந்த வியாசமுடிவன் தன்னிடம் ஐயம் கேட்ட முனிவர்கள் மேலே அவனுக்கு கோபம் வந்தது. அவளை நோக்கி தன்னுடைய அங்கலாப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கலாப்போடு பேச தொடங்கினான். இப்போ அவனுக்கு தான் படிச்செல்லாம் நினைக்க வருது. இதெல்லாம் வேத மொழிகள், வேதத்திற்குரிய மொழிகள். கருடக்கொடியோனாகிய நாராயணனை வேதம் விஸ்வன் என்று சொல்லும். ஆனால் சினவிடை ஊர்தியாகிய சிவருமானை விஸ்வாதீதன், விஸ்வநாதன் அல்லது விஸ்வாதீதன் என்று கூறும். இந்த பிரபஞ்சத்தை வாசுதேவன் என்றான். வாசுதேவன் அவன் பிரகிருதி மாயை, அந்த மாயைக்கு அதிபதி அவன் வந்து முதற் காரணம். மாயின்றா முதற் காரணம். அந்த மாயின்ற முதற் காரணத்தை இயக்குபவனாகிய நிமித்த காரணன் பரமேஸ்வரன். இப்போ வேதம் வந்து சிவருமான விஸ்வ நாராயண பர என்று கூறுது. விஸ்வம் நாராயணன், அந்த நாராயணனுடைய விஸ்வத்துக்கு பரன், பரன்னா மேலானவன். அப்போ நாராயணனுக்கு மேலானவன் பரமேஸ்வரன் என்றது அந்த வேதமொழியினுடைய கருத்து. உலகமாயிருக்கின்ற விஸ்வமாயிருக்கின்ற நாராயணன் அவன் மாயை. பிரகிருதி என்றால் மாயை. அந்த மாயைக்கு நிமித்த காரணமாக இருப்பவன் பரமேஸ்வரன். அதனால் அவன் விஸ்வாதி ருத்ரோ மகரிஷி என்று வேதம் பேசுகின்றது. அதனால் பரமேஸ்வரன் நிமித்த காரணன், நாராயணன் வாசுதேவன் பிரகிருதி, பிரகிருதி மாயை. அதனால் துளசி மாலையான ஆகிய நாராயணன் யஜ்ஞன் என்றால், கொன்ற மாலை அணிந்த சிவன் யஜ்ஞாதிபதி. யஜ்யம் என்றால் வேள்வி. நாராயணன் வேள்வி வெளியமாக இருக்கிறான், அவன் யஜ்ஞன். அந்த யஜ்யத்துக்கு அதிபதி பரமேஸ்வரன். நாராயணன் பெண், கண்ணுதலாம் சிவன் புருஷன். அந்த புருஷோவை ருத்ர சன்மகோ நமோ நம என்ற சுருதினால புருஷன் என்பவன் நாராயணனே, நான் புருஷன் என்பவன் சிவனே என நாராயண உபதேசம் கூறுகிறது. இதெல்லாம் இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் வியாச முனிவனுக்கு இப்போ மனசில் தோணுது. இவ்வாறெல்லாம் வேதம் சிவம், சிவமே பரம்பொருள் என்று சிவபரம்பொருளுடைய உயர்வை எடுத்து திட்டவட்டமாக கூறுகிறது. இதில் சந்தேகப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இவ்வாறெல்லாம் சிவனுடைய பெருமையை மிருதி நூல்கள், புராணங்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருந்தேன். நானும் இந்த புன் மறுக்கையினால, ஆனமர செருக்கினால நான் மயங்கி நான் பொய் உரைத்து விட்டேன். முனிவர்களே, நீங்கள் எல்லாம் படித்து வேதம் படிச்சிருக்கீங்க இல்லையா? வேதம் படித்து முடித்து விட்டீர்களே. வேதம் முதலிய அனைத்தும் சாத்தலையும் கற்ற நீங்கள் என்னுடைய அறிவை வந்து தெளிவிக்காமல் கடைசியில் என்கிட்ட இப்படி வந்து கேட்டு, நான் வந்து அந்த வித்யா கர்வத்தினால் பொய் சொல்லி இப்படி கல் தூணு போல நிற்கும்படி செய்து விட்டீர்களே என்று அந்த முனிவர்களை பார்த்து நொந்து கொண்டான். சிவனை வழிபடாதவர்கள் ஒருவர் உண்டோ? ஆனால் சிவன் வேறு யாரையாவது வணங்கியது உண்டோ? மாணிக்கவாசகர் சொல்வார், சேர்ந்தறியாக்கையன் என்றார் மாணிக்கவாசகர். அதனால் அவன், நாமெல்லாம் கவர்மணத்தினை ஒழித்து இனி நாமெல்லாம் கவலாதவனாகிய சிவருமானது மறுபடியே சரணடைவோம் என்று கூறிவிட்டு விஸ்வநாதரை நோக்கி துதித்தான்.